திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மதித்திடும் அம்மையும் மாமாதுமாகும், மதித்திடும் அம்மையும் அங்கநல்வோக்கும் மதித்தங்களுந்தவை காரணமாகில் கொதித்தங்களுந்தவை கூடகிலாவே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் வழுத்திக் கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி திருவாவுடுவரை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து வணங்கி கொண்டு நாள்தோறும் அனைவரையும் சைவ நினைவுகளிலே திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். திருச்சிற்றம்பலம் இந்த ஏரொளி சக்கரத்தை பார்த்து கொண்டிருக்கோம். பார்க்கலுமாகும் பகையறு சக்கரம், காக்கலுமாகும் கருத்தில் தடமெங்கும், நோக்கலுமாகும் நுணுக்கற்ற நுண்பொருள், ஆக்கலுமாகும் அறிந்து கொள்வார்க்கே. அப்படி அந்த சக்கரங்களை எல்லாம் உள்ளவாறு அறிந்தவர்களுக்கு, அவங்க அந்த உள்ளவாறு அறிந்து உணர்வதால் அவர்களுக்கு எப்படி பயன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதாவது பிறப்பு இறப்பாகிய பகைகளை நீக்கலாம், பார்க்கலும் ஆகும் பகையறும், அதைத்தான் சொல்றார். பகையறு சக்கரம் சொன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு எது பகைனா பிறப்பும் இறப்பும் தான், அந்த பகைகள் நீங்கிய சக்கரம். அப்ப பார்க்கலும் ஆகும்னா அழியாத வண்ணம் எங்கான்றும் காணலாம். நமக்கு பிறப்பிறப்பெல்லாம் நீங்கி போச்சுன்னா அப்படியே அம்மை அப்புறம் வணங்கி கொண்டு அதிலே திளைத்து இருக்கலாம். காக்கலும் ஆகும் கருத்தில் தடமெங்கும் சொல்லும் போது எங்க வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, மனதில் தியானிக்கலாம். மனசுல எல்லா இடத்துல, அதாவது அனவரதமும் நம்ம ஏதாவது மற்ற இடங்கள்ல எல்லாம் நமக்கு இடவசதி இருக்கணும் இல்லையா, மனசுக்குள்ள தியானிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, நம்ம மனசு நம்மளோட தானே இருக்குது. அதனால எப்போதும் மனதில் தியானிக்கலாம் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார். மிக நுண்ணியவற்றுக்கெல்லாம் நுண்ணிய பொருளான சிவம், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு சொல்லுவார். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேற்றின் அருமைக்கும் அப்படின்னு திருவருட்பயன்லயே நம்ம உமாபதி சிவம் சொல்லியிருப்பார். அந்த நுண்மைக்கும் சொல்றாரு, அந்த மாதிரி நுண்மையான நுட்பமான நுண்ணிய பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தையும் காணலாம். யாருக்கு இதெல்லாம் சாத்தியம்னா உள்ளவாறு உணர்வார்களுக்கு, அவர்கள் இவை எல்லாவற்றையும் அடையலாம் என்று சொல்லுகின்றார். அதாவது அறிந்தவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நுண்பொருள் தான் பரம் அப்படின்னு அளவைகளாலும் அனுபவத்தாலும் அறிந்து அதுதான் சரண், அதுவே சரண் அப்படின்னு யார் உறுதியோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவை எல்லாம் சாத்தியம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அறிந்திடும் சக்கரமாதி எழுத்து, விரிந்திடும் சக்கர மேலெழுத்தம்மை, பரிந்திடும் சக்கரம் பாரங்கினாலும், குவிந்திடும் சக்கரம் கூறலும் ஆமே என்று சொல்லுகிறார். இந்த ஏரொளி சக்கரம் என்பதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஏரொளி சக்கரம் வந்து பார் முதல் நான்கு பூதங்களும் ஆகும் அப்படிங்கறத எடுத்து சொல்ல, அதாவது இந்த அறியப்படக்கூடிய சக்கரத்துல இருக்க எழுத்து அதான் ஆதி எழுத்து அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஆதியாகிய சிவாக்கரம் ஆகும். அடுத்து அது எல்லாமே சிருஷ்டி காலத்துக்கு விரிதற்கேற்ப விளங்கக்கூடிய எழுத்து வந்து வகாரமாகிய சக்தி எழுத்து, முதல்ல சிகாரம் அப்புறம் வகாரம் இல்லையா, அதை சொல்லிட்டு இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் ஆதாரமா இருந்து தாங்கக்கூடிய சக்கரம் வந்து பூமியும் நீரும் தீயும் காற்றும் ஆகிய நான்கும். பார் அங்கி நாளும் அப்படின்னு சொல்றார். பார்னா பூமி, அங்கினா நெருப்பு. அத சொன்னதுனால நீரும் காற்றும் சேர்த்து நம்ம அதுல பாத்துக்கணும். இப்படி குவிந்திடும் சொன்னா இது மாதிரி எல்லாமே கூடி விளங்கக்கூடிய சக்கரத்தை பற்றி நான் கூறுகின்றேன் என்று சொல்லுகிறார். ஆதி எழுத்து அகரம், அம்மை எழுத்து உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றக்கூடிய ஒரு விஷயமும் சிலர் வந்து அப்படியும் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இத பற்றி நம்மளால மேலே எதுவும் ஆமேனா நம்மளால ஆகாது, நம்மளால கூற முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில தவத்திலே நமக்கு உணர்த்தப்படக்கூடிய விஷயங்கள். அதை சாமானியமா கையில நம்ம ஒரு மூளை ஒரு உரையை வைத்துக் கொண்டெல்லாம் சிந்தித்து முடிக்க முடியாது. ஏதோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறது ஏகதேசம்தான், மீதி எல்லாமே அனுபவத்துல சுவாமி நமக்கு உணர்த்துறது தான். அந்த பக்குவத்துக்கு ஏத்தால சுவாமி வந்து நமக்கு உணர்த்துவார். அதாவது கூடிய தம்பனம் மாரணம் வசியம் மாடியல்பாக அமைந்து செட்டிடும் பாடியுள்ளாக பகை வரும் வந்துரார், பகை வரும் வந்துரார் தேடி உள்ளாக தெளிந்து கொள்வார்க்கே என்று சொல்கிறார். இந்த சக்கரத்தை வழிபடுவதால் என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது, இதை வச்சு சில வேண்டாத வேலைகள்லாம் சிலர் பண்ணுவாங்க. அப்படி யாராவது செஞ்சாலும் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதனால மற்ற விஷயங்கள் இந்த யந்திரத்தை வச்சுக்கொண்டு யாரெல்லாம் என்னெல்லாம் வேண்டாத விஷயங்கள் செய்யணும்னு நினைக்காங்களோ அதெல்லாம் என்ன செய்யாது, அதுல நடக்காது என்று சொல்லுகின்றார். காமிய பயனை அதுல எதிர்பார்க்க கூடாது, காமிய பயன்களுக்கு எல்லாம் பயன்படுத்தினா அது ஏரொழியா ஆகாது என்று நமக்கு சொல்லுகின்றார். இப்படி இந்த இவர்களோட இருப்பிடத்துக்கு பகைவர்கள் வரவே மாட்டாங்க. இந்த சக்கரம் இருக்க இடத்துக்கு பகைவர்களால் வரவே முடியாது. யாருக்கு, தனக்குள்ளே சுவாமியை தேடி கண்டுகொண்ட மெய்யன்பர்களுக்கு என்று சொல்லுகின்றார். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் தான் பெரிய புராணத்துல நம்ம பார்த்தோம்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல அவர் வந்து மடத்துல தங்கி இருக்கிறார். நேர திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு குலச்சிறையார் காட்ட அவர் வந்து மடத்துல திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த மடம் அதுல போய் அவர் தங்கி இருந்து அடியார்களோட இருக்கிறார். அப்ப சமணர்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி அரசன்ட்ட போய் இல்லாத பண்ணலாம் சொல்லி கூன்பாண்டியன்ட்ட இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது, நம்ம வந்து மந்திரத்தால அங்க வந்து தீ வச்சிடலாம், அந்த மடத்தை கொளுத்திடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல சரி போங்க அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். இப்ப இவங்க வந்து இவங்களுடைய மந்திரத்தை எல்லாம் உச்சாரணம் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே இங்க வேலை செய்யவே இல்லை. அதைத்தான் பெரிய புராணத்துல திருஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல சேக்கிழார் பெருமான் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே அப்படின்னு கேக்குறாரு. வேற எந்த மந்திரமாவது வேலை செய்யுமா? எல்லா மந்திரத்துக்கும் மேலான மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரம் இல்லையா, திரு ஐந்தெழுத்து மந்திரம்னு சொல்றோம், ராஜ மந்திரம். அப்பேற்பட்ட மந்திரத்தை உச்சாரணம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் உள்ள இருக்கும் போது இவங்க வெளியில இருந்துட்டு வேற மந்திரங்களை எல்லாம் ஏவனா அது ஏதாவது பலிக்குமா பலிக்காது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அந்த மந்திரத்தை நம்ம முறையாக உபதேசம் பெற்று முறையாக கணித்து கொண்டு வந்தால் நமக்கும் இந்த மாதிரி ஆபத்துக்கள் எல்லாம் வராமல் இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக இந்த ஏரொளி சக்கரத்தை தொடர்ந்து பைரவ சக்கரம். பைரவர் தான் நமக்கு தெரியும், பைரவர். பைரவர் யாரு அப்படின்னா சிவபெருமானுடைய கோப மூர்த்தங்களுள் ஒன்று ஒருவர். அவர் பகையை வெல்லணும்னா இவரை உபாசிக்கிறது மரபாக இருக்கிறது. பைரவர் என்ற சொல்லுக்கு பயம் விளைவிப்பவர் என்பது பொருள். இவரை வழிபடுவதற்கும் சக்கரம் இருக்கின்றது. அதை பற்றி இந்த அதிகாரத்தை சொல்லப்படுறதுனால இதுக்கு தலைப்பு வந்து வைரவ சக்கரம் என்று வச்சிருக்கு. இதுல வந்து இந்த சக்கரம் எப்படி அமைக்கணும்னு மற்றவர்களுக்கெல்லாம் சொன்ன மாதிரி வெளிப்படையாக சொல்லல, ஆனா என்னென்ன திதிகள்ல அவரை வழிபடணும் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. அதிலே நடந்த வைரவன் சூல கபாலி கடந்து பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது படர்ந்த உடல் கொடு பந்தாடலாமே என்று சொல்லுகிறார். பைரவரை உபாசனை செய்தால் என்ன பலன் என்று தியானிப்பவர்களுடைய மனசுல, அதான் நடந்த வைரவன்னா தியானிப்பவர்களுடைய மனசில் நடக்கின்ற பைரவர் என்று. அவர் கை எப்படி இருக்கின்றார், அந்த தியான ஸ்லோகம் சொல்ற மாதிரி அவர் கையில சூலத்தையும் கபாலத்தையும் ஏந்தி இருக்கின்றார். சூல கபாலி என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து கடந்து பகைவனை இல்ல பகைவனை வென்று கண்ணது போக்கி அப்படின்னா அவன் மேல கொஞ்சம் அவன் மேல் கருணையற்று தொடர்ந்த உயிரது உண்ணும் போது அவனை வந்து தண்டிக்கிறதுக்காக அவன் உயிரை தோண்டி உண்கின்ற போது படர்ந்த உடல் கொடு பந்தாடலாமே அப்படின்னா அந்த கீழே கிடக்கக்கூடிய பகைவனுடைய உடலை பந்தாடலாம் என்று சொல்லுகிறார். பைரவர் வந்து பகைவர்களை அழிப்பார், அந்த பகைவனோட உடலை அப்படி பந்தாடுவார் என்று, அதை நாமும் பந்து போல் வைத்து விளையாடலாம் என்று அதிலே சொல்லப்படுகிறது. ஆமேவ பூண்டு அருளாதி வைரவன், ஆமே கபாலமும் சூலமும் கை கொண்டு அங்கு, ஆமே தமருக பாசமும் கையது, ஆமே சிரத்தொடு வாழது கையே. அதுவும் அதுக்கு அடுத்தது, இதெல்லாம் தியான ஸ்லோகங்கள் மாதிரி. இந்த பாட்டெல்லாம் நம்ம பைரவர் முன்னால பாடலாம். கையது வாரும் கருத்துர நோக்கீடு மெய்யது செம்மை விளங்கு வைரவன், துய்யருளத்தில் துழங்கு மெய்யுற்றதாய் பொய்வகை விட்டு நீ பூசனை செய்யே என்று சொல்லுகிறார். அதான் உருவ தியானம். அவருடைய உருவத்தை நம்ம கண்ண நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்துருப்போம். கோயில்ல போக முடியல இன்னைக்கு உள்ள சூழல்னா ஒருத்தர் வருத்தப்பட வேண்டாம். நம்முடைய மனதிற்குள்ளாக இவருடைய அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி, இந்த உருவத்தை நம்ம மனக்கண் முன்னால கொண்டாடக்கூடிய ஸ்லோகம், இதை சொல்லி நம்ம தியானம் செய்யலாம். ஆன்மாக்கள் விரும்ப திருவருள் சுரக்கக்கூடிய ஆதி பைரவன் திருக்கரங்கள்ல கபாலமும் சூலமும் தமருகம் பாசம் அப்புறம் வெட்டுண்ட தலை கையில ஒரு வாள், இவ்வளவு அவருடைய திருக்கரங்கள்ல இருக்குது. இந்த திருக்கரங்கள்ல அமைந்துள்ள ஆயுதங்கள் ஆறையும் மனம் பொருந்த தியானியங்கள் என்று சொல்லலாம். அவர் கையில இருக்க ஆயுதங்கள் ஆறையும் மனம் பொருந்த, அந்த ஆறு ஆயுதங்கள் என்னதெல்லாம், கபாலம் சூலம் தமருகம் பாசம் வெட்டுண்ட தலை வாள், இது அப்படியே நம்ம மனசுல தியானம் பண்ணணும். அவருடைய திருமேனி எப்படி இருக்கும்னா செம்மை நிறமாக இருக்கும். அவர் எங்கே எழுந்தருளுவார் என்றால் தூய்மையான அவர்களுடைய உள்ளத்திலே, அந்த உள்ளம் வந்து தூய்மையா இருக்கணும். மனத்துக்கண் மாசிலநாதல்னு வள்ளுவர் பெருமான் சொல்றார் இல்லையா, அப்படிப்பட்ட உள்ளத்துல அவரு விளங்கி தோன்றுவார். மெய்மையுற்று பொய்யெல்லாம் நீக்கி அவரை நீங்கள் வழிபடும். ஒரு தெய்வத்தை கும்பிடும் போது முதல்ல பொய்ங்கிறது இருக்கவே கூடாது. அதனால நமக்கு சித்தாந்தமா அதைத்தான சொல்லுது. அதனால பொய்யை நீக்கி மெய்மையுற்று வழிபட வேண்டும் என்று நமக்கு இதிலே அழகாக வழிகாட்டி இருக்கின்றார் திருமூல தேவநாயனார். பூசனை செய்ய பொருந்தியோர் ஆயிரம், பூசனை செய்ய மதுவுட நாடுமால், பூசனை சார்ந்து செவ்வாது புழுகு நெய், பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே என்று சொல்லுகிறார். பூஜைக்கு, பைரவர் பூஜைக்கு என்னென்ன சாதனங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்றார். பூசனை செய்ய பொருந்தி ஓராயிரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அவருடைய நாமத்தை ஓராயிரம் உரு ஜபிக்க வேண்டும். எல்லா மந்திரத்தையும் ஒரு தடவை சொன்னா போதுமா, இல்ல எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கத்தி சொல்லலாமா அப்படின்னா அதுக்கெல்லாம் பலன் வேற. ஆனா நம்ம நல்ல ஒரு உபாசனை செய்ய வேண்டும் என்றால் நம்ம உதடு கூட அசையக்கூடாது. கணித்தன்னு மனசுக்குள்ளேயே அந்த நாமம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி எவ்வளவு ஜபிக்கணுமோ ஆயிரம் நாமம் ஜபிக்கணும் பைரவர். அதுக்கப்புறம் மது உடன் ஆடுமாள் அப்படின்னா அவருக்கு மதுனா தேனு, அவருக்கு தேனை நைவேத்தியம் செய்ய வேண்டும். அடுத்து சாந்து ஜவ்வாது புணுகு நெய் இதெல்லாம் கலந்து அவருக்கு மேல சாத்தணும். அதற்கு அதன் பின்பாக அதனை நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள். அவருக்கு சாத்தனதை பிரசாதமா எடுத்து நீங்க பூசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டியவாறு கலகமும் ஆயிடும், வேண்டியவாறின் உன் மெய்யது பெற்ற பின், வேண்டியவாறு வரும் வழி நீ நட, வேண்டியது வேண்டியவாறு ஆகும் கருத்தே என்று சொல்லுகின்றார். வழிபடுவதால் என்ன பயன் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இப்போ நமக்கு தேவையில்லாம, அது எல்லாரையும் நம்ம பகைவரா நினைக்க கூடாது, ஆனா ரொம்ப தேவையற்ற துன்பங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்ற பைரவரை, ஒரு பகைவரை தண்டிப்பதற்காக பைரவரை நாம் வழிபட்டோம் அப்படின்னா அந்த விரும்பிய வண்ணம் அந்த பகைவருக்கு கலகம் உண்டாகும். அவர் வந்து நம்ம மேல பகைமை பாராட்ட மறந்து விடுவார். அப்புறம் அவர் வந்து அந்த 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 வித்தைகளை எல்லாம் உண்மையாக பெற்ற பின்பாக, விரும்பிய வித்தைகள் எல்லாம் உண்மையாக பெற்ற பின்பாக விரும்பிய வழிகள் யாவும் சித்திக்கும்படி நீ நடக்க வேண்டும். எல்லா மந்திரத்தையும் கேட்டா போதாது, எல்லா யந்திரத்தையும் கேட்டா போதாது, எல்லா சாதனங்களையும் கேட்டா போதாது, அதுல எப்படி நடக்கணுமோ அதன்படி நீ நடக்க வேண்டும், அப்பந்தான் உனக்கு வேண்டியன எல்லாம் விளையும் என்று சொல்லுகின்றார். அப்போ நமக்கு பகைமை பாராட்டி துன்பத்தை தரக்கூடியவர்களை இவர் கலகம் விளைவித்து கலங்க வைத்து விடுவார். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் திரிவர சம்ஹாரத்துல இல்லையா, வீரபத்ரர் என்ன பண்றாரு அப்படிங்கறது பார்த்துக்கோம். பிரம்மனுடைய தலைய ஒரு தலைய அஞ்சு தலையில ஒரு தலையை உகிரால் அறிந்தார் அப்படிலாம் பாக்குறோம். அவங்க வந்து அந்தந்த நேரத்துல யார தண்டிக்கணுமோ அந்த தண்டனையை கொடுத்து திருத்துவாங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அதனை தொடர்ந்து சாம்பவி மண்டல சக்கரம், சாம்பவிங்கிறது அம்பாளுடைய ஒரு திருநாமம், அம்மையப்பராக விளங்கக்கூடிய ஆற்றல் தான் சாம்பவி என்று அழைக்கப்படுகிறது. அம்பையா சகவர்ததே இதி சாம்பக அப்படிங்கிறது மந்திரம். சாம்பக அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்குது, சாம்பவி அப்படிங்கிறது சிவசக்தி ஆகிய அம்பாளை குறிக்கிறது. அதை அமைத்து காட்டக்கூடிய சக்கரம் தான் இது. அதனால இந்த அதிகாரத்துக்கு சாம்பவி மண்டல சக்கரம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சிவலிங்க திருமேனில பானம் பானமாகிய சிவமும் பீட சக்தியுமாக விளங்குதலின் இவ்விரண்டும் கூடிய சிவலிங்க திருமேனி நிறைந்துள்ள சக்கரம் தான் சாம்பவி சக்கரம். அது இந்த அதிகாரத்துல எப்படி இந்த சக்கரம் இருக்கும் அப்படிங்கறதுல நமக்கு நன்றாக விளக்கி கூறிக்கொண்டு செல்கின்றார். அதை எப்படி அமைக்கணும் இதெல்லாம் நம்ம தக்க குருநாதர் மூலம்தான் கேட்டு அதை சக்கரம் அமைப்பதும் அந்த மந்திரத்தை அவங்கள்ட்ட உபதேசம் பெற்று அதன் பின்பாகத்தான் கணிக்க வேண்டும். காணும் பொருளும் கருதிய தெய்வமும் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஊனும் உணர்வும் உறக்கமும் தானாக காணும் கனகமும் காரிகையாமே அப்படின்ட்டு. அதாவது காணப்படக்கூடிய பொருளும் தியானித்த தெய்வமும், பதிங்கிறது இந்த இடத்துல நகரை குறிக்கிறது, அதனால போற்றக்கூடிய பேணும் பதினா போற்றக்கூடிய நகரமும், பெருகிய புண்ணிய தீர்த்தம், எந்த தலமா இருந்தாலும் அந்த தலத்துல கண்டிப்பாக புண்ணிய தீர்த்தம் இருக்கும், அதனால தீர்த்தங்களும், ஊன் அப்படிங்கிறது நல்ல உணவும், அடுத்து உறக்கமும், அதற்கு அடுத்தபடியாக முயற்சியின்றி தானாகவே வந்து எய்தக்கூடிய பொன் போன்ற எல்லாம் நமக்கு பராசக்தியால் தான் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தியுள்ளார். அப்ப என்னெல்லாம் கிடைக்குது, காணப்படும் பொருள், தியானித்த தெய்வம், போற்றக்கூடிய நகரம், பெருகி இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள், நல்ல உணவு, நல்ல உறக்கம், அதற்கு அடுத்தபடி முயற்சி இல்லாம தானாகவே நம்மை வந்து அடையக்கூடிய பொன் போன்ற எல்லாம் பராசக்தியால் தான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமே எழுத்தஞ்சுமாம் வழியேயாக போமே அதுதானும் போம் வழியே போனால் நாமே நினைத்தன செய்யலும் ஆகும் பார்மேல் ஒருவர் பகை இல்லை தானே என்று சொல்லுகின்றார். திருவைந்தெழுத்து தோன்றக்கூடிய வழியில நீங்க போங்க, அது செல்லும் வழியில நீங்களும் சென்றால் நினைத்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம், பூமியில ஒருவருடைய பகையும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த திரு ஐந்தெழுத்து போகும் வழி எதுன்னு பார்த்தா அந்த ஆதாரங்கள்ல நிலைபெறுத்தி ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து அப்புறம் துவாதசாந்தத்தை அடையும் வகையில அப்படியே தியானம் பண்ணணும். அதுதான் அந்த வழியில செல்லுதல்னா அந்த உள்ள ஆதாரங்கள், உள்ள ஆறு ஆதாரம் இருக்கும், அப்புறம் இங்க சகசிரம் வரும், அதற்கு அப்புறம் என்ன செய்யணும், நம்ம துவாதசாந்தத்துக்கு போகணும், அப்படி தியானம் பண்ண வேண்டும். அப்படி தியானம் மேலேறி செல்ல செல்ல நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும், பகைமையும் குறைந்துவிடும் என்று சொல்லுகிறார். பகையில்லை என்றும் பணிந்தவர் தம்பால் நகையில்லை நாளும் நன்மைகளாகும், வினை இல்லை என்றும் விருத்தமும் இல்லை தகைவில்லை தானும் சலமதுவாமே. சாம்பவி மண்டலத்தை பணிந்தவர்களுக்கு பகைமை இருக்காது, அவங்களுக்கு பகையே கிடையாது, பகை இல்லாதனால அவங்கள்டையும் பகைமை குணம் இருக்காது. அடுத்து நகை இல்லை அப்படின்னு சொன்னா நகைப்பிற்கு உரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்காது, இந்த பிரத்தியார் வந்து கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்காது. அப்புறம் நன்மை நாளும் நன்மைகள் ஆகும், அது ரொம்ப முக்கியம், அவளை வழிபடுறதுனால என்ன ஆகுதான், நாளும் நன்மைகள் ஆகும். அதுக்கு அடுத்தாற் போல வினை இல்லை, அதனால தீவினைகள் அவற்றால் விளையக்கூடிய மாறுபாடுகள் இதெல்லாம் கிடையாது. அப்புறம் தகைவில்லை, அதனால நமக்கு மேல் கொண்டு எந்த விதமான தடையும் இல்லை. தகைவுன்னா தடை. அடுத்து சலமதுவாமே அப்படின்னா நமக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு அழகாக சொல்லுகின்றார். அப்ப சாம்பவி மண்டலத்தை பணிந்தால் பகை இல்லை, யாரும் நம்மளை இழிவாக நடத்த முடியாது, நகைப்புக்கு ஆளாக மாட்டோம். அதுக்கு அடுத்தபடியா நாள்தோறும் நன்மைகள் நடக்கும், தீவினைகளும் அவற்றால் விளையக்கூடிய மாறுபாடுகள் எல்லாம் இருக்காது, தடைகளும் இருக்காது என்று ஆணித்தரமாக சாம்பவி சக்கரத்தை வணங்கினால் இவையெல்லாம் கிடைக்கும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆறும் உரை செய்யலாம் அஞ்செழுத்தாலே, யாரும் அறியாத ஆனந்த ரூபமாம், பாரும் விசும்பும் பகலும் மதியதி, ஊனும் உயிரும் உணர்வது வாமே என்று சொல்கிறார். யாரும் ஜபிக்கலாம், இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு தடை கிடையாது. தக்கார் இன்னார் தகாதார் இன்னார்னு கிடையாது, எல்லாருமே ஜபிக்கலாம். அதை ஜபிக்கிறதுனால, அதாவது திரு ஐந்தெழுத்தாலே எவரும் அறியாத ஆனந்த வடிவம் உண்டாகும், இதை ஜபிக்கிறதுனால ஆனந்த வடிவம் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் உயிரும் உடலும் ஞானமாகிறது, ஊனும் உயிரும் உணர்வதுமாகுமேனா அப்படி அர்த்தம். அடுத்து விண்ணும் மண்ணும் பகலும் மதிக்கக்கூடியதாக அந்த உடல் இருக்கு, அந்த உயிரும், அதாவது இந்த ரெண்டுமே உடல் உயிர் ரெண்டுமே ஞானமே வடிவாக இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். மதிங்கிறது மதியதி, மதினா மதிக்கத்தக்கன் அர்த்தம், மதி உணர்வு. உணர்ந்தெழு மந்திரம் ஓமெனும் உள்ளே அணைந்தெழும் ஆங்கத நாதியதாகும், குணர்ந்தெழு சூதனும் சூதியும் கூடி கணந்தெழும் காணும காமுகையாலே என்று சொல்லுகிறார். காமுகை அப்படிங்கிறது சிவகாமி அம்மையை குறிக்கிறது. ஆக சிவகாமி ஆகிய பராசக்தியால ஆகமங்கள்ல அறிந்தெழுகின்ற ஓம் என்னும் அந்த ஓம் என்னும் மந்திரம், அது வந்து எப்படி இருக்குன்னா அதிமனத்தோடு பொருந்தி எழக்கூடிய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தோட முதலாக இருக்கிறது. அதனை சூதனாகிய சிவமும் சூதியாகிய சக்தியும் கூடி கலந்து வெளிப்படுத்துவர், அதை நீங்க காணலாம் என்று எடுத்து காட்டுகிறார். அதாவது தீட்சை பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த ஐந்தெழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து சாம்பவி மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அது வந்து உள்ளே அணைந்தெழும் இல்லையா, அது அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே வந்து அத சுருக்கி சொன்னா பிரணவம், ஓம் விருத்தி சொன்னா பஞ்சாட்சரம், அதை நீங்க அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் இறைவனும் இறைவியையும் நாம் காண முடியும் என்று சொல்லுகின்றார். அப்ப அஞ்செழுத்து தான் எல்லாத்துக்கும் நமக்கு துணை செய்கிறது. அஞ்செழுத்த பத்தி சித்தாந்த நூல்கள் நமக்கு அவ்வளவு சொல்லியிருக்கு. விதி எண்ணும் அஞ்செழுத்தே என்று சிவஞான போதம் சொல்லுது. அஞ்செழுத்த பற்றி ஒரு அதிகாரமே வைத்து திருவருள் பயன் உணர்த்துது. உண்மை விளக்கத்திலும் ஐந்தெழுத்தை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவற்றின் மூலமாகலாம் அதோட மேன்மை நமக்கு புரிகிறது. அடுத்து புவனாபதி சக்கரம் என்ற அதிகாரம். அம்மை வந்து புவனை பாலை திரிபுரை அப்படின்னு பரிபாகிகளோட தகுதிகளுக்கு ஏற்ப நின்று அருளை வழங்குகின்றாள். அவள் நிலவக்கூடிய சக்கரத்தை உணர்த்துறதுனால புவனாபதி சக்கரம் என்று இந்த பெயர் இதற்கு இருக்கின்றது. அவ எப்படி இருப்பா, உதிக்கின்ற செங்கதிரை ஒத்த ஒளி, அழகான ஜபமாலை, பிறைமதி போல வளைந்து கிடக்கின்ற ஒளிவிடும் மாலை, மூன்று கண்கள், பன்னிற மணிகளால் இணைக்கப்பட்ட குண்டலம், தாமரை கழுத்தில் மாலை, அடுத்தபடியாக ரத்தன வளையல்கள், கையில பாசம் அங்குசம் அபயம் வரதம், இவற்றோட அவள் வந்து சிவந்த நிறத்தவள், தாமரை பூவில் எழுந்தருளி இருக்கின்றாள். இப்படி புவனாபதி, அதாவது புவனையை நம்ம புவனாம்பிகையை நம்ம வந்து தியானம் செய்யணும், இது தியானத்துக்கு உகந்தது. அப்போ புவனை மந்திரமும் சக்கரமும் வந்து அந்த அதுக்கு அவளை எப்படி நம்ம உபாசனை பண்ணணும், பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டே வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே, ஆகம் பராவித்தையாமுத்தி சித்தியே, ஏகம் பராசக்தியாக சிவகுரு, யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே என்று சொல்லுகிறார். ஒன்றாகிய இந்த பராசக்தி வந்து இறைவனுக்கு அங்கமாகாள். அவளது திருமேனி வந்து பராவித்தையாகும். அது நமக்கு முத்தியையும் சித்தியையும் தரக்கூடியது. பராசக்தி ஒருத்தி தான், ஆனா சிவகுருவோடு யோகம் நம்ம செய்யும் போது அவள் எட்டாக நமக்கு காட்சியளிக்கின்றாள். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் அப்படின்னு சித்தியார் சொல்லுது. அந்த சிவஞான சித்தியார் பாடல் தான் அந்த அம்பாளோட அனைத்து பாடல்களுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதனால பராசக்தி, ஆதிசக்தி, பிந்து சக்தி, மனோன்மணி, மகேசை, உமை, லட்சுமி, சரஸ்வதியாக அம்பாள் நிற்கக்கூடிய நிலையை நமக்கு இதிலே உணர்த்துகிறார். ஏழு பேதம் தான் உண்டு அப்படின்னாலும் பரசிவத்திற்கு அவ பராசக்தியா இருக்கிறதுனால அதையும் சேர்த்து நமக்கு எட்டு என்று காட்டியிருக்கின்றாள். ஆக அம்பாள் வந்து அவளை உபாசனை செய்தால் இங்கனம் காட்சியளிப்பாள் என்று இந்த பாடலிலே நமக்கு சொல்லுவது. அதாவது சக்திக்கும் சிவத்துக்கும் உள்ள சம்பந்தம் அங்க அங்கி பாவம் என்று இதிலே அறிவித்திருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக எட்டாகிய சக்தி எட்டாகும் யோகத்து கட்டாக நாதாந்தத்து எட்டும் கலப்பித்த தொட்டாத விந்துவும் தானாத்தொழிந்தது திட்டாதொழிந்தது கீழான மூடர்க்கே என்று சொல்லுகின்றார். இந்த அட்டமா சித்திகளும் அட்டாங்க யோகத்து ஒரு பயன், அது நம்ம பலமுறை பார்த்துட்டோம். இந்த எட்டு வகை யோகமும் நாதாந்தத்தில் ஒன்றாக கலப்பித்தது ஒன்றும் ஒன்றோடும் ஒட்டாத விந்து சக்தி அதுவும் நீங்கிற்று. இந்த அனுபவங்கள் எல்லாம் பரிபாகம் இல்லாத மூடர்களுக்கு அடைய முடியாது என்று சொல்லுகின்றார். அப்ப அட்டாங்க யோகத்தையும் நாதாந்தத்தில் ஒன்றாக கலக்க செய்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா விந்து சக்தி. அப்படி உபகரித்த அதுவும் அனுபவ முதிர்ச்சியில அற்று போகின்றது அப்படின்னா திரிபுடி ஞானம் இல்லையா, தேய்ந்து ஒன்றாயிரும், அந்த மூன்றும் தேய்ந்து ஒன்றாகிவிடும். இதெல்லாம் வந்து அனுபவ முதிர்வு இல்லாதவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். ஏதும் பலமாம், ஏதும் பலமாம் எந்திராசன், ஏதும் பலமாய் இயந்திர ராசன் அடி ஓதி குருவின் உபதேசம் உட்கொண்டு நீ தங்கும் அங்கன்யாசம் தனை பண்ணி சாதம் கட செம்பில் ஷட்கோணம் தானிடே என்று சொல்லுகின்றார். அதாவது எல்லா பயனையும் தரக்கூடிய இயந்திர ராஜன் எது, புவனாபதி சக்கரம். அந்த புவனாபதி சக்கரத்தின் திருவடியை அறிந்து குருட்ட வெறும் சக்கரம் மட்டும் கையில கிடைச்சா போதாது, ஒரு குரு வேணும். அந்த குரு மூலம் உபதேசத்தை கேட்டு அந்த உபாசகனாகிய ஆன்மா தங்கியிருக்கக்கூடிய அங்கங்களை எல்லாம் சிவாங்கமாக நியாசித்ததான் கரன்யாசம் அங்கன்யாசம்னு நம்ம அனுஷ்டானம் பண்ணும்போதும் பூஜை பண்ணும்போதும் பண்றோம் இல்லையா, அதை சொல்றாங்க. அப்படி அதன் பின்பாக உன்னோட பிறவி வேர் கெடும்படியாக செப்பு தகட்டுல அருகோண சக்கரத்தை இடுவாகி இந்த ஆறு, அதாவது வீட்டு வாசல்ல இதுக்குத்தான் இந்த நட்சத்திரம் போடக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த முக்கோணம் மாதிரி வச்சு நட்சத்திரம் வரும் இல்லையா, அதெல்லாம் வாசல்ல ஏன் கோலமா போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரி சக்கரங்கள், அதுல பெருக்குமாறு அப்புறம் கால் மிதி அதெல்லாம் படக்கூடாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வாசல்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அங்கன்யாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய அங்கத்தை சிவாங்கமாக பாவித்தல். அதற்குன்னு மந்திரங்கள் இருக்கு, நியாசம் பண்றதுக்குன்னு அந்த மந்திரங்கள் இருக்கு. அதை சொல்லிக்கொண்டே கரசுத்தி பண்ணி கரன்யாசம் பண்ணணும், அங்க சுத்தி பண்ணி அங்கன்யாசம் பண்ணணும். அப்படி பண்றதுனால தனக்குள்ள மாயேயமான இந்த அங்கம் கழிஞ்சிட்டு அருள் வடிவமான சிவாங்கம் இதை வைத்து நான் வழிபாடு செய்கின்றேன். அப்படி செய்யும் போது இந்த வழிபாடு நன்றாக சித்திக்கும் என்று நமக்கு அந்த சாதம்ன பிறப்பு, அந்த பிறப்பு நீங்கும் பொருட்டாக செப்பு தகட்டுல ஆறு கோணம் அதான் நட்சத்திரம் அதை வரைஞ்சு நீ புவனாபதியை வணங்கு என்று சொல்லி இருக்கின்றார்.